Nakam ambulla neyar number hare Gary yung parirom ni harji yel sandi paril mika maherji Vanakam tamiramban
Vanakam vani Vanakam anbunirhale கடந்த வாரத்தில் தமிழ் பிரிவு மூன்று சிறப்பு நிகழ்ச்சிகளை தயாரித்து ஒளிபரப்பியது. கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அந்த புத்தாண்டு அன்பளிப்பு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். புத்தாண்டில் தமிழ் ஒலிபரப்பில் புதிய உள்ளடக்கங்களையும் புதிய மாற்றங்களையும் கேட்டு உணர்ந்து கொள்வீர்கள். அவை தமிழ் பிரிவின் அனைத்து பணியாளர்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் தான் உருவாக்கப்படுகின்றன.
ஆமாம், புத்தாண்டில் புதிய காட்சியை வழங்க வேண்டும். புத்தாண்டு துவக்கத்தில் கேள்வியும் படியறும் நிகழ்ச்சியில் முதலாவது கேள்விகளுக்கு படியறிக்க பேரு பற்றியிருக்கும் நேயரை யார், அவர் ஆர்வம் கொள்ளும் அம்சங்கள் என்ன ஆகியவற்றை அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா?
புத்தாண்டில் முதல் கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சியான இன்றைய நிகழ்ச்சியில் சுவையான சிறப்பான கேள்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
நிச்சயமாக. ஜனவரி திங்கள் 4 ஒரு மீன் அஞ்சரை படித்தேன். அமெரிக்காவில் வாழ்கின்ற தமிழ் நேயர் ஆர்பர்ட் அனுப்பியிருந்தார். அவர் இணையதளத்தில் சீனா பற்றிய செய்தி ஒன்றே வாசித்திருந்தார்.
எந்த செய்தி என எங்களுக்கும் சொல்லுங்கள்.
அது சீனாவின் பூஜ்ய மாநிலத்தின் மல்லிகைப்பூ தேயிலையே உலக வெள்ளாம் பண்பாட்டு மரபு ஜவமாக்க சீனாவின் அப்பம் செய்வது பற்றிய தகவல்.
அப்படியா? மல்லிகைப்பூ தேயிலை மிக சுவையாக இருக்கும். எனக்கு மிகவும் பிடித்தவற்றில் மல்லிகைப்பூ தேயிலையும் ஒன்று. நேயர் ஆல்பர்ட் சீனாவின் மல்லிகைப்பூ தேயிலை மீதான பேரார்வம் கொண்டு இந்த கேள்வியை கேட்டுள்ளார் என்று நினைக்கின்றேன்.
ஆமாம், ஆல்பர்ட் அவரது மின்னஞ்சரில் தமிழகத்தில் பெண்கள் குண்டரில் வைத்து மகிழ்வது, அதாவது மல்லிகைப்பூ சீனாவில் தேநீர் தயாரிக்கப்படுகின்றது என்றால் புதிய செய்திதான் என்று தெரிவித்தார்.
பொதுவாக மல்லிகைப்பூக்களை தமிழகத்தில் பெண்மணிகள் கூந்தலில் சூடி அழகுபடுத்திக் கொள்கின்றனர். ஆல்பர்ட்டின் கேள்வி சற்று வேறுபட்டது. மல்லிகைப்பூ மூலம் இரு நாடுகளிடையே வேறுபட்ட பண்பாட்டை காண முடிவதாக தெரிவித்திருக்கிறார். வாணி, முதலில் சீனாவின் மல்லிகைப்பூ தேயிலை பற்றி அறிமுகப்படுத்தி கூறலாமா?
சரி, முதலில் சீனாவின் மல்லிகைப்பூ தேநீரின் வரலாற்றை சொல்கின்றேன். பண்டு காலத்தில் மல்லிகைப்பூ அதன் மிக சிறந்த வாசனையால் ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு பிரதேசத்தில் மிகவும் வரவேற்கப்பட்டது. சீனாவில் மட்டுமல்ல இந்தியாவிலும் மல்லிகைப்பூவும் ரோஜாப்பூவும் மிகவும் வரவேற்கப்பட்ட மலர்களாகும். சீனாவின் மல்லிகைப்பூ தேயிலை மல்லிகைப்பூக்களை உரர பசும் தேயிலையோடு கரண்டு தயாரிக்கப்படுவதாகும்.
மல்லிகைப்பூ தேநீர் நல்ல சுவையாக இருக்கிறது. சீனாவில் இது அதிக மக்களால் வரவேற்கப்படும் தேநீராகும். குறிப்பாக சீனாவின் வடபகுதியில் வாழ்கின்ற மக்கள் மல்லிகைப்பூ தேநீரை மிகவும் விரும்பி குடிக்கின்றனர்.
ஆமாம், மல்லிகைப்பூ தேநீர் உடலுக்கு சில நல்ல பயன்களை தருகிறது.
நரம்பு தளர்ச்சிக்கு மல்லிகைப்பூ தேநீர் மிகவும் சிறந்தது. அதனால் பனி பழு அதிகம் மன உளைச்சல் முதலிய நிலைமையின் போது மல்லிகைப்பூ தேநீரை குடிக்கலாம். அப்போது இன்பமான உணர்வை பெறுவதோடு நிதானமான மனநிலையை அடையலாம்.
நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மல்லிகைப்பூ என்னும் சீனாவின் புகழ்பெற்ற நாட்டுப்புற பாடல். இப்பாடலுடையுடன் மல்லிகைப்பூ தேயிலை பற்றிய பண்டிகார செவி வழிகதையை கேளுங்கள்.
முற்காலத்தில் பெய்ஜிங்கில் ஒரு தேயிலை வணிகர் சென் ஹூ ஷியூ வாழ்ந்து வந்தார். அவர்தான் மல்லிகைப்பூ தேயிலையை தயாரித்த முதல் வணிகர். அவர் மல்லிகை பூக்களை தேயிலையில் சேர்ப்பதற்கு காரணம் என்ன? இது பற்றி ஒரு கதை இருக்கிறது.
ஒரு குறியீர்காரத்தில் செங் குஷியு என்பவர் தேயிரையை ருசி பார்ப்போருடன் சேர்ந்து தேநீரை குறித்து ரசித்தபோது வரப்பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எந்த சுவைமிக்க தேநீரை விரும்புவர் என்று விவாதிக்க தொடங்கினார். அப்போது தென்பகுதியில் வாழ்கின்ற நங்கை ஒருவர் அம்பரிப்பாக வழங்கிய தேயிரையை இன்னும் குடிக்கவில்லையே என்று செங் குஷியு எண்ணினார். உடனே அந்த தேயிரை பையை தேடி எடுத்து தேநீர் தயாரித்தார்.
சுவை எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்திருக்குமே.
அந்த தேநீர் பானையின் மூடியை மெருவாக திறந்தார். அருமையான வாசனை வந்தது. உடனே அடிரிருந்து வெறியேறிய நீராவியில் அழகிய தேவதையின் தோற்றம் காணப்பட்டது. அந்த நீராவி அழகின் கேயில் மளிகை பூக்க இருந்தது. இது என்ன என்று செங் குஷியு வியந்து கொண்டிருந்த போது அக்காட்சி காற்றோடு காற்றாய் கரணுவிட்டது.
அப்படியா? தேயிலை வணிகர் செங் குஷியு இக்காட்சியை கண்டபின் தேயிலையில் மல்லிகை பூக்களை சேர்த்து மல்லிகை பூ தேயிலையை மக்களிடம் பரவல் செய்ய தொடங்கினார் அல்லவா?
ஆமாம், அவர்கள் இருவரின் கருத்தில் அந்த காட்சி தேயிலை தேவியின் மும்முடிவுதான் இந்த மல்லிகை பூ தேயிலை. அதற்கு அடுத்த ஆண்டு செங் குஷியு மல்லிகை பூக்களை பசும் தேயிலையில் கரண்டு சிறப்பு மிக்க மல்லிகை பூ தேயிலையை தயாரிக்க தொடங்கினார்.
அருமை, நல்ல கதை. மல்லிகை பூ தேயிலையின் தோற்றத்தை விளக்கும் சுவையான கதை. சீனாவின் மல்லிகை பூ தேயிலை நீண்டகால வரலாறுடையது. வரலாற்று பதிவின்படி சுங் வம்ச காலத்தில் சூச்சோ நகரில் மல்லிகை பூக்களை பயிரிட தொடங்கியுள்ளனர். அப்போது மல்லிகை மலர் தேயிலை தயாரிப்புக்கான மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1860 சூச்சோ நகரத்தின் மல்லிகை பூக்கள் சீனாவின் வடகிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டன. சீனாவில் புகழ்பெற்ற மல்லிகை பூவின் உற்பத்தி இடமான சூச்சோ மல்லிகை நகரம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது.
தமிழம்பம், நீங்கள் சீனாவின் மல்லிகை பூ தேயிலை பற்றி நன்றாக அறிந்து கொண்டவர். சூச்சோவின் மல்லிகை மலர்கள் தென்கிழக்கு ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா முதலிய பிரதேசங்களைச் சேர்ந்த 20 மேலான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. தவிர சீனாவின் ஃபூஜிய மாநிலத்தின் மல்லிகை பூ தேயிலையும் உலகில் மிக புகழ் பெற்றது.
ஆம், அமெரிக்க விஸ்கான்சின் தமிழ் நேயர் ஆல்பர்ட் மல்லிகை பூ தேயிலையை உலக வேளாண் பண்பாட்டு மரபு செல்வமாக விண்ணப்பம் செய்வதற்கு ஃபூஜியன் மாநிலம் என்ன திட்டம் வைத்திருப்பதாக கேட்டுள்ளார் அல்லவா?
இப்போது ஃபூஜிய மாநிலத்தின் ஃபூஜோ மல்லிகை பூ தேயிலை உலக புவியியல் அடையாள சின்னத்தையும் நாட்டின் வேளாண் உற்பத்தி பொருட்களின் புவியியல் சின்னத்தையும் பெற்றுள்ளது. 2015 ஃபூஜோ நகரத்தில் மல்லிகை பூ பயிரிடம் பரப்பரவு 2000 ஆண்டுக்கு மல்லிகை பூ தேயிலை உற்பத்தி அளவு 17,000 எட்டுவதற்கு ஃபூஜிய மாநிலம் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது.
நேயர் நண்பர்களே, சீனாவில் பயணம் மேற்கொள்ளும் போது மல்லிகை பூ தேநீர் குடித்து சுவையுங்கள். அது உங்களின் மனதில் ஆழமான இன்பமான உணர்வை பதிவு செய்யும் என்று நம்புகின்றோம்.
சரி நேயர்களே, இன்றைய கேள்வியும் படியும் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது.
சீனா, சீன வானொலி, தமிழ் பிரிவு முதலியவை பற்றி மேலதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினால் மின்னஞ்சல், கடிதம் மற்றும் தொலைபேசி மூலம் எங்களுக்கு தெரிவியுங்கள்.
அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம்.